தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். இறையசுவில் என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் அவரின் ஆசீர்வாதங்களையும் முறித்தாக்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து புனிதர்களின் பெருவிழாவினை கொண்டாடும் இந்நாளிலே நம்மை போல் மனிதர்களாக பிறந்தும் நம்மை போல் சவால்களுக்கும் வாழ்க்கையின் இன்பத் துன்பம் ஏடு பள்ளங்களுக்கும் உட்பட்டவர்களாய், ஆனால் ஏதோ ஒன்றால் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டும் மனிதர்களாக பிறந்தவர்கள் தங்கள் இறப்பிற்கு பின் புனிதர்களாக உயர்த்தப்பட்டும் உலகம் முழுமைக்கும் இன்று நம்மால் வணக்கத்திற்கு உரியவர்களாகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த வாழ்வு அவர்களுக்குமானது மட்டுமல்ல, அவர்களைப் போல் வாழ்கின்ற நமக்கும் புனிதர் பட்டமும் புனித நிலையும் உரித்தானதுதான். எவ்வகையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோம் எனச் சொன்னால் நாமும் அவர்களைப் போல் மாற முடியும் என்பதை இன்றைய நாளில் திருவழிபாடும் நம்மை ஆழமாக சிந்திக்க அழைக்கின்றது. ஆகவே இத்திருப்பலியினுடைய முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப்பெற எப்பொழுதுமே நமக்கு தடையாக இருப்பதும் நம்முடைய பலவீனத்தால் நாம் செய்கின்ற பாவமும் குற்றம் குறைகளுமே. ஆகவே மனித நிலையிலிருந்தும் புனித நிலைக்கு நாம் உயர்த்தப்பட நம்முடைய பாவங்களிலிருந்து கழுவப்பட வேண்டும் என சொல்லி இறைவனுடைய அருளை இறைவனின் மன்னிப்பை நாம் இறைஞ்சு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
நீரத்தமாயிரும் ஆண்டவரே, நீரத்தமாயிரும் கிறிஸ்துவே, நீரத்தமாயிரும் கிறிஸ்துவே, நீரத்தமாயிரும் ஆண்டவரே. உலகிலே நல்மடத்தோர்க்கு
பக்கம் வீற்றிருப்பவர் நீங்கள் மேலிறக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில்
மன்றாடுவோமாக. இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பேறு பயன்கள் நிறைந்தவும் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். பெரும் திரளான மக்களை கண்டேன், அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 2-4 மற்றும் 9-14 முடிய. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளாகிய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரடைப்பட்டவர்கள் 144,000. இதன்பின் யாராலும் கணக்கிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கல் ஆடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீச்சிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்தே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வான தூதர்கள் அனைவரும் அரியணையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டு இருந்தார்கள். பின் அரியணை முன் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்கள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினர். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவையே. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார், அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆசி பெறுவார் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோம் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்கள்.
இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூத யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3 சொற்றொடர் 1-3 வரை. சகோதர சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எத்தன்மையாக இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவாக இருப்பது போல் தம்மையே தூயராக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் பாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாண்டவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-12 முடியும். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டும் மலை மீது ஏறி அமரம் அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழைகரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியதும். துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியதும். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் போதும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறுபகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்தியேசுவில் எனக்கு அன்பிற்குரியவர்களே, அனைத்து புனிதரின் பெருவிழா நாளில் என் வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியையும் உங்களுக்கு உரித்தாக்கி இந்த இறை வார்த்தை பகிர்வை நான் உங்களோடு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பட்டினத்தார் இப்படியாக எழுதுவார், பிறவாமல் இருப்பதற்கு ஒரு வரம் வேண்டும், பிறந்துவிட்டால் இரவாமல் இருப்பதற்கு ஒரு மருந்து இருக்கிறது. அது என்ன மருந்து? அறமும் புகழும் விளங்கும் இறைவனுடைய பாதத்தில் பற்றி இருப்பதே நாம் இரவாமல் இருப்பதற்கான ஒரே மருந்து. அதை நீ உணர்ந்து கொள் என சொல்லுவார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அறமும் புகழும் இணைந்து விளங்குகின்ற ஆண்டவருடைய பாதத்தில் தங்களையே முழுமையாய் சரணாகதி அடைந்தவர்கள்தான் இன்றைய நாளுக்குரிய கதாநாயகர்களும் கதாநாயகிகளுமாக அகில உலகமெங்கும் நமக்கெல்லாம் அவர்கள் பாடமாக சாட்சிகளாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, தானியேல் 11:19 அவன் தடுமாறி கீழே விழுந்தான், அடையாளமின்றி அழிந்து போனான் என இறைவார்த்தை சொல்கிறது. ஆனால் இன்றைய நாளில் அச்செய்தியில் உங்களை இகழ்வார்கள், இல்லாதவை பொல்லாதவை சொல்லுவார்கள், ஆயினும் நீங்கள் பேறு பெற்றவர்கள், உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிக பெரிது என சொல்கிறார். அது என்ன கைமாறு? புனிதர் பட்டமா? இல்லை. எந்த வாழ்க்கையை இந்த மண்ணகத்தில் அவர்கள் இழந்தார்களோ அது அவர்களுக்கு மீண்டுமாய் நிலையானதாய் திரும்ப கிடைக்கிறது. அவர்கள் தொடர்ந்து வாழ்கிறார்கள், அதுதான் அவர்களுக்கான கைமாறு. ஆம் அன்பிற்குரியவர்களே, உயர்த்தப்பட்டிருக்கும் புனிதர்களுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களாகிய நமக்கும் இடையில் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. நாம் இருவருக்குமே பிறப்பு இயல்பாய் இருக்கின்றது. அவர்களும் நம்மை போல பிறந்தார்கள், நம்மை போல ஆசைகளோடு வாழ்ந்தார்கள். வாழ்க்கையின் யதார்த்தங்களான இன்பத் துன்பங்களால் அவர்களும் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அவர்களும் பல புனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் பாவிகளாக, பாவத்திற்கு தங்களை உட்படுத்தி கொண்டவர்களாகவே அவர்களுடைய வாழ்க்கையின் முன்பகுதி இருந்திருக்கிறது. வாழ்க்கையின் முதற் பாதையில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இரண்டாம் பாதையில் அவர்கள் தேர்ந்தெடுத்து ஓடிய ஓட்டத்திற்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம். இருப்பினும் பிறப்பாகட்டும் வாழ்க்கையில் கடந்து செல்கின்ற ஆசை பாசங்கள் துன்பங்கள் அத்தனையும் நிறைய ஒற்றுமைகள் மனிதர்களுக்கும் புனிதர்களுக்கும் இடையில் இருக்கின்றன. அப்படி இருக்க எது அவர்களை மனிதர்களிடமிருந்து பிரித்து புனிதர்களாக மாற்றியது? வாழ்க்கையில் அவர்கள் எதை கண்டுகொண்டார்கள்? தங்கள் ஓட்டத்தை அப்படியே முழுமையாக மாற்றி கடவுளுக்கு பின்னால் அவர்கள் ஓடுவதற்கான உந்து சக்தி அவர்கள் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்கள்? இதுதான் இன்றைய நாளில் இறை வார்த்தை நம்மை சிந்திக்கவும் வாழ்ந்து காட்டவும் விடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. 5 காரியங்கள் மனிதர்களாக வாழ்ந்த அவர்களை புனிதர்களாக மாற்றியதாக நான் பார்க்கிறேன். முதல் காரியம், இறைவனுக்கு இணையாகும் எந்த பொருளையும் எந்த மனிதரையும் படைக்கப்பட்ட எதையும் வைக்காமல் இறைவனை மட்டுமே அவர்களுடைய சொத்தாக கொண்டு வாழ்ந்தது முதல் காரியம். 2 பார்க்கிறோம், நிலையானது எது நிலையற்றது எது என்பதில் தெளிவுடையவர்களாய் நிலையானதை பற்றி கொண்டார்கள், அவர்கள் புனித வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்தார்கள். 3 ஏதோ கட்டாயத்தால் அல்ல, சுய விருப்பத்தால் சுய தெரிவினால் அவர்கள் கடவுளை தேர்ந்தெடுத்து அந்த ஓட்டத்தை இறுதி வரை வாழ்ந்தார்கள். 4 காரியம், கடவுளை அறிக்கையிட்டதால் கடவுளுடைய வார்த்தையை உலகெங்கும் கொண்டு சேர்த்ததால் அவர்கள் அனுபவிக்க நேர்ந்த துன்பத்திற்கு மத்தியில் அவர்கள் வழியின் வேதனையின் பின்னால் இருந்த பொருளை புரிந்து கொண்டார்கள். அந்த பொருள் அவர்களை புனித நிலையில் இன்னும் ஆழமாய் நிலைநிறுத்தியது. இறுதியாக, இறந்தவர்கள் ஏதோ வாழ்க்கையை முடித்து கொள்ளவில்லை, விண்ணகத்திற்கு ஏறி சென்று அங்கே இறைவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்களே, அங்கிருந்தும் அவர்கள் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த 5 பாக்கியங்களும் எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முயல்கிறாரோ அவருக்கும் புனித வாழ்க்கை சாத்தியமாகிறது. முதலில் இறைவனுக்கு இணையாக அவர்கள் ஒரு நாளும் யாரையும் எதையும் வைத்ததே இல்லை. விடுதலை பயணம் 20:2-6 வரை உள்ள வசனங்கள் இப்படியாக இருக்கின்றது. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை அழைத்து வந்தவன் நான் தான். ஆகவே மேலே விண்வெளியிலும் பூமியிலும் அடியில் நீர்த்தலிலும் உனக்கென யாரையும் நீ வழிபடாதே, யாருக்கும் பணிவிடை புரியாதே, நான் அதை சகித்து கொள்ள மாட்டேன். மூதாது என் பாவங்களை 3-4 தலைமுறை வரைக்கும் நான் செலுத்துவேன். என் மீது அன்பு கொண்டும் என் கட்டளைகளை யார் கடைபிடிக்கிறார்களோ நான் அவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கும் பேரன்பு காட்டுவேன் என சொல்லி விடுதலை பயணத்திலே ஆண்டவர் வாக்குறுதி அளிக்கிறார். அந்த வாக்குறுதி புனிதர்களின் வாழ்க்கையில் நிறைவேறுகின்றது. 1000 தலைமுறைகள் கடந்து சென்றாலும் அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கடைபிடித்ததால் கடவுளுடைய பேரன்பிற்கு உரியவர்களாய் மனித நிலையிலிருந்து அவர்கள் புனித நிலைக்கு கடந்து செல்கிறார்கள். திருச்சபையும் அதனை அங்கீகரிக்கின்றது. ஆம், அன்பிற்குரியவர்களே, இவர்கள் ஒரு நாளும் கடவுளுக்கு இணையாக எதையுமே வைத்தது கிடையாது. இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு இணையாக நம் செல்வத்தை, நம் பதவிகளை, நம் பட்டங்களை, உறவுகளை, மனிதர்களை முன்வைக்காதிருக்கின்றோமோ நாமும் மனித நிலையை கடந்து புனிதர்களாக வாழ முயற்சிக்கிறோம் என்பது நமக்கு திண்ணமாகும். செல்வங்களை சேர்த்து வைத்திருப்பதில் தவறில்லை. இந்த மன்னகத்தில் நாம் வாழ வேண்டும் என சொன்னால் நாம் வாழ்வதற்கு நமக்கு செல்வம் தேவை, மனிதர்கள் தேவை, உறவுகள் தேவை. ஆனால் கடவுளா செல்வமா, கடவுளா குடும்பமா, கடவுளா நண்பர்களா, கடவுளா உறவா என்று வருகின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் கடவுளுக்கு இணையாகவோ சில சமயங்களில் கடவுளையும் விட அதிகமாகவோ படைக்கப்பட்டவற்றை நாம் தூக்கி வைக்கிறோம். அதனால் தான் நாம் மனித நிலையில் தங்கிவிடுகிறோம். ஆனால் புனிதர்கள் அப்படி அல்ல. கடவுளுக்கு இணை என்றும் யாரும் இல்லை என்பதை முடிவெடுத்தார்கள். இறுதி வரை வாழ்ந்தார்கள். நாம் எப்படி பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவை செல்வந்த இளைஞன் சந்திக்கிறான். எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிற அந்த இளைஞன் ஒன்று மட்டும் உனக்கு குறைபிடிக்காது என சொல்லி இயேசு சொல்கிறார். உன்னிடம் விருப்பதையெல்லாம் நீ விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின் வந்து என்னை பின்தொடர் என்று சொல்கிறார் அந்த இளைஞன் முகவாட்டத்தோடு செல்கிறான். ஏனென்று சொன்னால் கடவுளுக்கு இணையாகும் தன் செல்வத்தை கருதியதால், செல்வத்தை இழந்து கடவுளை பின்பற்றுவதற்கு மனமில்லாததால் கடவுளை இழந்து போகிறான். மனிதனாகவே அவன் முகவாட்டத்தோடு செல்கிறான். ஆனால் சக்கேயுவின் வாழ்க்கையை பார்க்கிறோம். அதுவரை செல்வம் தேவை, பதவி தேவை, பணம் தேவை, வரி வசூலிக்க வேண்டும். எப்பொழுது இயேசு கிறிஸ்து சக்கேயுவின் உள்ளத்தில் காலடி எடுத்து வைத்தாரோ எல்லாவற்றையும், அந்நாள் வரை எதற்காக சக்கேயு உழைத்தாரோ, அந்நாள் வரை எதற்காக ஓடிக்கொண்டிருந்தானோ அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு இனி கடவுள் மட்டும்தான் என முடிவெடுக்கிறார். அந்நேரம் அந்த இல்லத்திற்கு மீட்பு வருகிறது. ஆக முதல் காரியம், கடவுளுக்கு இணையாக நாம் யாரையும் வைக்காத பொழுது நாமும் புனித வாழ்க்கை வாழ முடியும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், நிலையானது எது, நிலையற்றது எது என்பதில் தெளிவு இருக்க வேண்டும். பட்டினத்தார் இப்படியாக சொல்லுவார், ஊரும் நிரந்தரம் அல்ல, உறவுகளும் நிரந்தரம் அல்ல, சேர்த்து வைத்த செல்வம் நிரந்தரம் அல்ல, நம் மனைவி நிரந்தரம் அல்ல, பெற்றெடுத்த பிள்ளைகள் நிரந்தரம் அல்ல, தேசம் கூட நிரந்தரம் அல்ல, கடவுள் மட்டுமே நிரந்தரம் என பட்டினத்தார் எழுதுவார். ஊரும் சதமல்ல, உற்றார் சதமில்லை என்ற பாடலை நாம் ஆசைக்கு கேட்டிருப்போம். அங்கு நமக்கு புலப்படுவது எது? மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே ஒரு பயணம் மேற்கொள்கிறோம். ஆனால் இந்த உலக பயணம்தான் இறுதியானதை முடிவெடுக்கிறோம். கடவுளை அடைகின்ற பயணத்தில் நாம் பாதியிலே வழிமாறி சென்று விடுகிறோம். நிலையில்லாத உலகம் நமக்கு நிலையான ஏதோ ஒன்றை கொடுக்க முடியும் என சொல்லி உலகத்திற்கு பின்னால் நாம் செல்ல முயல்கிறோம். கடைசியில் நிலையான ஆண்டவரை நாம் இழந்து விடுகிறோம். நம்முடைய முதல் பெற்றோருடைய வாழ்க்கையிலிருந்து கடவுளை விட்டுக்கிட்டு சென்ற அத்துணை பேரும் இந்த தவறைத்தான் செய்தார்கள். அந்த கணியனுக்கு நிலை வாழ்வை கொடுக்குமா, இந்த பதவி கொடுக்குமா, இந்த பட்டம் கொடுக்குமா, அந்த மனிதன் கொடுப்பார்களா, நான் தூக்கி பிடிக்கின்ற சாதி கொடுக்குமா என சொல்லி நிலையில்லாத ஒன்றை நாம் பற்றி பிடித்துக் கொள்கிறோம். நிலையான ஆண்டவரை இழந்து விடுகிறோம். ஆனால் புனிதர்கள் அப்படி அல்ல. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பாதி வரைக்கும் உலகத்திற்கு பின்னால் சென்றிருக்கலாம். அகுஸ்தினாரை பார்க்கிறோம், நிலையில்லாத இன்பத்திற்கு பின்னால் சுகத்திற்கு பின்னால் ஓடித் திரிந்த மனிதன். எப்பொழுது கடவுளை அறிந்து கொண்டாரோ எல்லாவற்றையும் இழக்கிறார், நிலையான ஆண்டவரை மட்டுமே பற்றி பிடித்துக் கொள்கிறார். அது அவரை ஒரு பாவியாக வாழ்ந்த அகுஸ்தினாரை ஒரு புனிதனாக மாற்றுகிறது என சொன்னால் அவருக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது, எது நிலையானது எது நிலையற்றது. நிலையில்லாத ஒன்றில் நாம் நம்முடைய நம்பிக்கையும் நேரத்தையும் உழைப்பையும் ஆசையும் வைத்தோம் என சொன்னால் நமக்கு கிடைக்கின்ற கைமாறும் நிலையில்லாத ஒன்றாய் மாறிப்போகும். ஆனால் கடவுள் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர், எல்லாவற்றிற்கும் முழுமுதல் காரணமாயிருக்கின்ற ஆண்டவரை பற்றி பிடிக்கின்ற பொழுது, அதைத்தான் புனித அக்குவினாஸ் எழுதினார், கடவுள் அத்தனைக்கும் முழுமுதல் காரணமாயிருக்கிறார், எல்லாவற்றையும் அவர்தான் இயக்குகிறார். அப்படி இயக்குகின்ற ஆண்டவரை நாம் பற்றி பிடித்தோம் என சொன்னால் அதுவும் நாம் மனித நிலையை கடந்து புனித நிலையை அடைவதற்கு பேருதவியாக இருக்கும். இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது எண்ணம், சுய விருப்பத்தோடு நாம் கடவுளை தேர்ந்தெடுக்க வேண்டும், சுய விருப்பத்தோடு நாம் கடவுளை பின்தொடர வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கேள்வி 7 என ஒன்று இருக்கிறது, CCC என ஆங்கிலத்தில் அதை அழைக்கிறோம். ஃபால் ஆஃப் தி ஏஞ்சல்ஸ் என்கின்ற தலைப்பில் எண் 391 392 இப்படியாக வீழ்ந்து போன தூதர்களை குறித்து பேசுகின்றது. கடவுள் தொடக்கத்திலே அத்துணை தூதர்களையும் இயல்பிலேயே நல்லவர்களாக நன்மை நிறைந்தவர்களாக புனிதம் கொண்டவர்களாகவே படைத்தார். ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே புனித வாழ்க்கையை விட்டகன்று அவர்கள் பாவத்திற்கு பின்னால் சென்றார்கள். தங்கள் சுய விருப்பத்தோடு அடிப்படை இயல்பு மாற்றம் கொண்டவர்களாய் அவர்கள் கடவுளை புறக்கணிக்கிறார்கள் என எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாய் படைக்கப்பட்டவர்கள் தங்கள் சுய விருப்பத்தின்படி, அதைத்தான் எண் 392 குறிப்பிடுகிறது, சுய விருப்பத்தின்படி கடவுளை அவர்கள் துறக்கிறார்கள். தூதர்களாய் இருந்தவர்கள் பாவிகளாக மாறுகிறார்கள். ஆனால் புனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? பலவீனத்தோடு பிறந்தவர்கள் தங்கள் முழு சுய விருப்பத்தோடு கடவுளை தேர்ந்தெடுக்கிறார்கள். எந்த வாழ்க்கையை தூதர்கள் இழந்து பாவிகளாக மாறினார்களோ அந்த வாழ்க்கையை சுய விருப்பத்தோடு மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தேர்ந்து கொண்டதால் அவர்கள் புனிதர்களாக மாறுகிறார்கள். இங்கு சுய விருப்பம் அடிப்படையில் தேவைப்படுகின்றது. கடவுளுக்கு நாம் கட்டாயத்தின் பெயராலோ விருப்பமின்றியோ ஆம் என சொல்ல முடியாது. அப்படி ஆம் என சொன்னவர்கள் ஒரு நாளும் தங்கள் பணியில் தங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்கியதாக நாம் எங்கும் ஆசிக்க முடியாது. திருச்சபையின் பாரம்பரியமும் ஒரு புனிதரையும் அப்படி குறிப்பிடவில்லை. மாறாக யாரெல்லாம் தன் தாயும் தந்தையும் தன் உறவுகளும் தன் ஊரும் எதிர்த்த போதும் கூட ஆண்டவரை மற்றும் பற்றி பிடித்துக் கொண்டார்களோ, இல்லை இல்லை இனி நான் ஆண்டவருக்காகத்தான் வாழ்வேன் என சொல்லி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, அவர்களெல்லாம் தங்களை மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு தாங்களாகவே தங்கள் சுய விருப்பத்தால் உயர்த்தி கொண்டார்கள். இது மூன்றாவது கருத்து. நான்காவது, நாம் கடவுளை ஏற்பதால் அறிக்கையிடுவதால் துன்பங்களை ஏற்க வேண்டும், துன்பங்களை நாம் மனமுவந்து ஏற்க வேண்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுளை அறிக்கையிடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவரை ஏற்பதால் அறிக்கையிடுவதால் துன்பங்களை சந்திக்க வேண்டும், சந்திக்க நேரிடும். அப்படிப்பட்ட சூழலில் நம் வழிகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் பொருளையும் அர்த்தத்தையும் எப்பொழுது நாம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த வழி கூட சுகமாய் மாறிப்போகின்றது. யாரேனும் ஒருவரை அழைத்து நீங்கள் இப்போ வெயில் நில்லுங்கன்னு சொன்னால் வெயில் நிற்க மாட்டாங்க, கால் சுடும் வேர்க்குன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் நாளைக்கு தன் மகனுக்கு ஸ்கூலில் காலேஜில் ஃபீஸ் கட்டணும், அந்த தந்தையிடம் போயிட்டு ஒரு நாள் முழுவதும் வெயிலில் உழைக்க சொல்லுங்கள், அந்த மனிதன் நிழலில் ஒதுங்காமல் வேலை செய்வார். ஏனென்று சொன்னால் தான் உழைப்பதும் இந்த வெயிலில் வாடுவதும் தன் கால் சுடுகின்ற பொழுதும் கூட அந்த வெயிலில் உழைப்பதற்கான வழியை அதன் பின் ஒளிந்திருக்கக்கூடிய அர்த்தத்தை அவர் அறிந்திருக்கிறார். அந்த வழியும் வேதனையும் கூட அவருக்கு ஒரு பொருள் தருகிறது, தொடர்ந்து உழைப்பதற்கான ஆற்றலை தருகிறது. அப்படியாக எத்தனை புனிதர்களை பார்க்கிறோம், புனித ஆகனஸை பார்க்கிறோம். தன்னுடைய கண்ணிமையை அவர் கடவுளுக்கு மட்டுமே உரியதென அர்ப்பணிக்கிறார். அவரை கொலை செய்ய வருகிறார்கள், அவர் இப்படியாக சொல்கிறார், உன்னுடைய வாளை நீ என் இரத்தத்தை கொண்டு சிவப்பாக்கிக் கொள்ளலாம், ஆனால் என்னை நீ ஒரு நாளும் கரைப்படுத்த முடியாது. என்னுடைய ஆன்மா அது பரிசுத்தமாய் கடவுளுக்கு சொந்தம் என சொல்கிறார். தன் துன்பத்தில் பின்வாங்கவில்லை, மாறாக துன்பங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் அவர் அனுபவிக்கும் துன்பத்தின் பொருள் அர்த்தம் அவருக்கு தெரிந்திருந்தது. யாருக்காக நான் வேதனைப்படுகிறேன் என அறிந்திருந்தார். இயேசு சபையினுடைய குருமானவராக இருந்த பால் மீக்கி என்கின்றவரை நாம் ஆசித்திருப்போம். ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர். அவரை சிலுவையிலே அறைந்து கொலை செய்வதற்காக இழுத்துச் சொல்கிறார்கள். அவரோடு கூட பல நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதே தண்டனை. பால் மீக்கி இப்படியாக சொல்கிறார், நான் ஏதோ வேற்று தேசத்திலிருந்து ஜப்பான் தேசத்திற்கு வந்தவன் என சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, நானும் இதே தேசத்தை சார்ந்தவன்தான். எனக்கு இந்த தண்டனை கிடைப்பதற்கு வேறு எந்த காரணமும் அல்ல, நான் கிறிஸ்துவின் போதனைகளை எடுத்துரைப்பதுதான் இத்தண்டனை எனக்கு கிடைப்பதற்கு காரணம். இருந்தாலும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னால் நான் இறப்பது கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்து மன்னித்தது போல என்னை கொலை செய்யும் அனைவரையும் நான் மன்னிக்கிறேன். உண்மையில் என் குருதி சிந்திக்கின்ற நேரம் இந்த மண்ணில் கடவுளுடைய அருளும் ஆசிரும் பனிமலையாய் பொழியும் என சொல்லி ஒரு குருமானவன் பால்மீக்கி சொல்லி மறைசாட்சியாக இருந்தாரே, அவர் தன் பாடுகளுக்கு பின்னால் இருந்த பொருளை புரிந்து கொண்டார். பெர்பத்துவா பெலிசித்தா நமக்கு தெரியும். பெர்பத்துவா ராஜ குடும்பத்தை சார்ந்தவர். அவருக்கும் தண்டனை வருகிறது, மரண தண்டனை. அவர் தந்தை ஓடோடி வருகிறார், என் அன்பு மகளே நீ கிறிஸ்துவை மறுதளித்து விடு. தன் தந்தையிடம் சொல்கிறார், அப்பா உங்கள் கண்முன் இருக்கும் பாத்திரத்தை நீங்கள் வேறு எப்படி அழைக்க முடியும் என்று சொல்கிறார். பாத்திரத்தை பாத்திரம் என்றுதான் அழைக்க முடியும் என அவர் தந்தை பதில் சொன்னதும், அப்படிதான் தகப்பனே, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவளாக மாறிவிட்டேன், வாழ்கின்ற வரை கிறிஸ்தவளாகவே இருப்பேன், எனக்கு வேறுப்பே இல்லை என சொல்கிறார். அவர் இறக்கின்ற பொழுது அவருடைய ஆண் குழந்தை அருகில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறார். நான் முதல் சொன்னது போல கிறிஸ்துவுக்கு இணை யாரும் இல்லை என ஏற்றுக்கொண்டு மறைசாட்சியாகிறார். அவருடைய தோழி பெலிசித்தா ஒரு அடிமை பெண், அவர் கர்ப்பிணியாக இருக்கிறார். அந்த தருணத்திலும் கூட ஆண்டவரை மறுதளித்து அவர் சிலுவையிலிருந்து தப்பித்திருக்கலாம், சாவிலிருந்து தப்பி ஓடி இருக்கலாம். இல்லை, தன் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு வாழ வேண்டும் என சொல்லி கிறிஸ்துவை பெயரளவில் மறுதளித்து இருக்கலாம். இல்லை, தன்னுடைய வழிகளுக்கு பின்னால் இருந்த பொருளை புரிந்து கொள்கிறார். கிறிஸ்து வாழ்வு கொடுப்பார் என சொல்லி கிறிஸ்துவை அங்கு பறைசாற்றுகிறார், மறைசாட்சியாக மறைக்கிறார். புனித ஆண்ட்ரூ பபோலோ என்ன செய்கிறார், அவருடைய தலையில ஈட்டியை சொருகுகிறார்கள், தோலை உரித்தெடுத்தனர், கண்களை பிடுங்கினர், மூக்கையும் காதுகளையும் வெட்டிவிட்டனர். அந்த தருணத்திலும் கூட நம்பிக்கை அறிக்கை அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், எத்தனை துன்பம் உன்னால் எனக்கு கொடுக்க முடியும், ஈட்டியை சொருகிறாயா, என் கண்ணை பிடுங்குகிறாயா, மூக்கையும் காதுகளையும் அறுத்திருந்தாயா, பரவாயில்லை, நான் ஜெபிப்பதை கடவுளுக்கு சான்று பகிர்வதை உன்னால் நிறுத்த முடியாது என சொல்லி இறுதி வரை அந்த மனிதன் கிறிஸ்துவுக்காக தன் வழிகளை வேதனைகளை தாங்கி கொண்டு வாழ்ந்தான். ஆகவேதான் சாதாரண மனிதராக இருந்தவர் கடவுளால் உயர்த்தப்படுகிறார். விண்ணகத்தில் மிகப்பெரிய பேரை பெற்று திருச்செவியும் அவர் அங்கீகரித்து புனிதராக மாற்றியிருக்கிறது. நாம் அன்பிற்குரியவர்களே, அவர்களெல்லாம் தங்கள் வழிகளுக்கு பின்னால் இருந்த பொருளை அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள், வழிகளை தாங்கிக் கொண்டார்கள், ஆகவே புனிதர்களாக மாறினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் வழியும் வேதனை வருகின்ற பொழுது கிறிஸ்துவுக்காக நாம் தாங்குகின்றோமா என யோசித்து பார்ப்போம். தாங்குகின்றோம் என சொன்னால் நாமும் நம்மை கடந்து புனித நிலையில் காலெடுத்து வைக்கிறோம். கடைசியாக, இந்த புனிதர்கள் எல்லாம் ஏதோ விண்ணகத்தில் ஓய்வெடுக்கவில்லை, நமக்காக அவர்கள் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். சிறுமலர் புனித குழந்தை தரசன் என்ன சொல்கிறார், நான் விண்ணகத்திற்கு ஏறி சென்ற பிறகு மண்ணுலகில் வாழ்கிற உங்களுக்காக இன்னும் நான் நிறைய நன்மைகளை செய்ய காத்திருக்கிறேன். நான் பேராவலோடு காத்திருக்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன், நான் உங்களுக்காக பரிந்து பேச காத்திருக்கிறேன் என சொல்லி தன் மறுவாழ்வில் அவர் செய்ய போகின்ற பணியை இந்த வாழ்விலே அவர் முன்னுரைத்து விட்டார். திருச்சபையினுடைய போதனையும் அப்படியாகத்தான். ட்ரிபிள் சியினுடைய எண்ணிக்கை பார்க்கிறோம், எண் 956 இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்துவோடு அவர்கள் மிக ஆழமாக இணைக்கப்பட்டிருப்பதால் நம்மை இன்னும் அதிகமாக, அதாவது புனிதர்கள் இந்த திருவவியை இன்னும் அதிகமாக புனிதத்தில் நிலைநிறுத்துகிறார்கள் என சொல்லி கத்தோலிக்க திருவினுடைய மறைக்கல்வியும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. புனிதர்கள் ஓய்ந்திருக்கவில்லை, மன்னகத்திலும் உழைத்தார்கள், விண்ணகத்திற்கு சென்ற பிறகு அவர்கள் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் எண்ணி பார்ப்போம் இந்த 5 காரியங்களில் எதை நாம் நமதாக்கப் போகிறோம். பட்டணத்தார் இப்படியாக சொல்லுகிறார், பிறந்து வந்த பொழுது ஒரு மனிதன் எதையுமே கொண்டு வரவில்லை, அவன் இறந்த பிறகு எதையும் கொண்டு செல்ல போவதே இல்லை, நடுவில் அவன் வைத்திருக்கும் அத்தனை பொருட்களும் அத்தனை செல்வங்களும் கடவுள் பிறருக்கு கொடுப்பதற்காக அவனுக்கு கொடுத்து என்பதை அவன் அறியாமல் சாகிறான் சொல்லி பட்டினத்தார் நொந்து கொள்வார். செல்வம் நம்மை அப்படியாக மயக்கி ஆண்டவரிடமிருந்து பிரித்து வைத்து விடுகிறது. மீண்டும் தொடர்ந்து எழுதுவார், ஒரு பொன்னை நீ வைத்திருக்கிறாயா, அந்த பொன்னால் உனக்கு பயன், பொண்ணுக்கு என்ன பயன்? அதுபோலத்தான் கடவுளை நீ வைத்திருப்பதால் உனக்குத்தான் பயனை ஒழிய கடவுளுக்கு ஒரு பயன் இல்லை. கடவுளை இருக பற்றி பிடித்துக்கொள் என எழுதுகிறார் அவர். புனிதர்களை பற்றி பிடித்து கொண்டது போல நாம் பற்றி பிடித்துக் கொள்கிறோமா? யோசித்து பார்வர்களே, திருவள்ளிப்பாடு நூல் 14:13 நம் இறப்பிற்கு பிறகு நம்முடைய செயல்கள் நம்மை பின்தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இங்கே முடிந்து போவதே கிடையாது, நம்முடைய செயல்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதைத்தான் பட்டினத்தார் மிக அழகாக எழுதுவார். உன்னுடைய செல்வமும் வாடும், உன்னுடைய செல்வமும் வாழ்வும் வீட்டோடு முடிந்து விட்டது. உன்னுடைய மனைவியும் பெண் பிள்ளைகளும் வீதியோடு முடிந்து விட்டார்கள். விம்பிம்பி அழிகின்ற உன் பிள்ளைகள் எல்லாம் சுடுகாட்டோடு முடிந்து விட்டார்கள். கடைசியில் உன்னை பின்தொடர்வது உன்னுடைய புண்ணியமும் பாவமும் என எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு எதை விட்டு செல்லப் போகிறோம்? அத்துணை புனிதர்களும் அவர்கள் புண்ணியத்தை விட்டு சென்றார்கள். அந்த புண்ணியத்தை திருச்சபை அங்கீகரித்து அவர்களை புனிதர்களாக மாற்றியது. எதை நாம் விட காத்திருக்கிறோம்? எப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்காக கடவுளுக்காக எல்லாவற்றையும் இழக்க துணிந்து அவரை மற்றும் இருக பற்றி பிடித்துக் கொள்கிறோமோ, நிலையான அவரை நம்முடைய ஆதாயமாக மாற்றிக்கொள்கிறோமோ, நம்முடைய சுய தெளிவாக அவரை தேர்ந்தெடுக்கின்றோமோ, தேர்ந்தெடுத்ததன் பயனாக வருகின்ற சோதனைகளை சந்திக்க நாம் ஆவலாக இருக்கிறோமோ, வழிகளுக்கு பின்னால் இருக்கின்ற பொருளை புரிந்து கொள்கின்றோமோ, அப்பொழுது நாமும் மனித நிலையை கடந்து புனித நிலைக்கு செல்ல முடியும். கடவுளிடமிருந்து நம்மை பிரிப்பதும் புனிதர்களிடமிருந்து நம்மை பிரித்து காட்டுவது ஒன்றே ஒன்றுதான், நாம் உடலளவில் அனுபவிக்கின்ற வேதனை. இந்த வேதனைகளை நாம் தாங்கிக் கொள்வதுதான் உண்மையில் புனித நிலைக்கான அடிப்படையான தகுதியாக இருக்கின்றது. புத்தர் ஒரு முறை தன் எல்லா சீடர்களையும் பல ஊர்களுக்கு போதைக்கு அனுப்புகிறார். அவர் இப்படியாக சொல்கிறார், நண்பு சீடர்களே, நீங்கள் அந்த ஊருக்கு மட்டும் போக வேண்டாம் என சொல்கிறார். சீடர்களுக்கு ஆச்சரியம், ஏன் இப்படியாக சொல்கிறீர்? அவர் சொல்கிறார், அந்த ஊர் மக்களுக்கு ஞானம் தேவையில்லை, ஞானிகளும் தேவையில்லை, அவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று சொல்கின்ற பொழுது சீடர்கள் சொல்கிறார்கள், இல்லை குருவே, எங்கு ஞானத்தை ஏற்கவில்லையோ, எங்கு ஞானிகளுக்கு மதிப்பில்லையோ, நாம் அங்குதானே செல்ல வேண்டும் என சொல்கின்ற பொழுது புத்தர் சொல்வார், உங்களை அவர்கள் பரிகசிப்பார்கள், இல்லாதவை பொல்லாதவை பேசுவார்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என கேட்ட பொழுது சீடர்கள் சொன்னார்கள், பரவாயில்லை, அவர்கள் நம்மை பற்றி இல்லாதவைதானே பேசுகிறார்கள், அடிக்கவில்லையே நாங்கள் நீக்கொள்வோம் என சொல்கிறார்கள். ஒருவேளை உங்களை அடித்தால் என்ன செய்வீர்கள்? அடித்தால் பரவாயில்லை, நம்மை அவர்கள் கொலை செய்யவில்லை என சொல்லி நாங்கள் விலகிவிடுவோம் என சொல்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் உங்களை கொலை செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் கேட்ட பொழுது பரவாயில்லை, நம்மை அடைத்திருக்கின்ற இந்த உடல் வாழ்விலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து முக்தி கொடுத்ததற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்வோம் என சொல்லி சீடர்கள் சொன்ன மாத்திரத்தில் புத்தர் அழுகிறார். தன் சீடர்களை ஆற தழுவி, நீங்கள் முழுமையான பயிற்சியை முடித்து விட்டீர்கள், நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சொல்லலாம், நீங்கள் போதிப்பதற்கு தகுதியான பிள்ளைகள் என சொல்லி அனுப்புகிறார். நமக்கும் அப்படித்தான், நற்செய்தியும் அதைத்தான் சொல்லுகிறது. எழுந்து பேசுவார்கள், அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், கொலை செய்வார்கள், அத்தனையும் புனிதர்களுக்கு நடந்தது. அவர்கள் மனிதர்களாக வாழ்ந்த பொழுது மனித நிலையில் அத்தனையும் தாங்கிக் கொண்டு கடவுளுக்காய் கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்ததால் அவர்கள் புனிதர்களாக ஆக்கப்பட்டார்கள். நாமும் அந்த துன்பங்களை எல்லாம் மேற்குறிப்பிட்ட வாழ்க்கை விளிம்பியங்கள் எல்லாம் நமதாக்க முயற்சிக்கின்ற பொழுது மனிதர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால் நாம் விட்டு செல்கின்ற புண்ணியங்களும் செயல்களும் நம்மையும் ஒரு நாள் புனித நிலைக்கு உயர்த்தும் என்பதில் மாற்றுக்கருத்திற்கு இடமில்லை. அதற்கு தேவையான ஆற்றலை பலனை இத்திருப்பலியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கட்டும். ஆமீன்.
படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணீ மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாக்குவின் ஆட்சியில் பாடுபட்டார் சீ
சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உழைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
அன்புநிறை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்லனம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. இவ்வாறு அப்புனிதர்கள் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மானவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கேதான் எங்கள் சகோதரர் சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி என்னாலும் போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திருவையின் உறுப்பினர் உன்னத நிலையடைந்து மாட்சி பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரியையும் அவர்கள் வழியாக அருளுகின்றீர். ஆகவே அப்புனிதர்களோடும் வான தூதரின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது.
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா.
தூயவரான தந்தையே, உம்மை புகழ்கின்றோம். ஏனெனில் நீர் மாண்புமிக்கவர். உமது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தருளினீர். மனிதரங்களை உமது சாயலாக படைத்தும் படைத்தவராகிய உமக்கே நாங்கள் பணிபுரியவும் படைப்புகளையெல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன்வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்கும் இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு இயம்பினீர். தூயவரான தந்தையே, காலம் நிறைவுற்ற போதும் உம்மொரே திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்தும் மனிதராக பிறந்தும் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயரும் இதயத்துக்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தி கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தும் சாவை அழித்து புது வாழ்வு தந்தார். தந்தையே, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்தும் உயிர்த்த அவருக்காகவே வாழும் பொருட்டும் நம்பிக்கையாளர் எங்கள் மீதும் தூய ஆவியாரை உம்மிடமிருந்து முதற்கொடையாக அனுப்பினார். இவ்வாறும் அவரது அலுவலை தூய ஆவியார் இவ்வுலகில் தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகின்றார். ஆகவே ஆண்டவரே, அதே தூய ஆவியார் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்திரல வேண்டுமென நாங்கள் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாபெரும் மறை நிகழ்வை கொண்டாடுமாறும் இக்காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமுமாக மாறுவனவாகும். ஏனெனில் தூயவரான தந்தையே, உம்மால் அவர் மாற்றுப்படுத்தப்படும் நேரம் வந்ததும் உலகில் வாழ்ந்த தமக்கு உரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையிலும் அன்பு செலுத்தி அவர்களோடு இரவு விருந்து அருந்துகையில் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே திராட்சை ரசம் நிறந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
நீர் வருமளவும் உமாது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமாது
ஆகவே ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கியதையும் மீண்டும் நினைவு கூறுகிறோம். இவரது உயிர்ப்பையும் உமது வளப்பக்கத்துக்கு இவர் எழுந்ததையும் அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் இவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகுக்கெல்லாம் மீட்பளிப்பதுமான பலியாக இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது திரு அவைக்காக நீரே ஏற்பாடு செய்துள்ள இப்பழிப்பொருளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறும் அனைவரும் தூய ஆவியாரால் ஒரே உடலாக கூட்டிச் சேர்க்கப்பட்டு உமது ஆட்சியின் புகழுக்காகும் கிறிஸ்துவின் உயிருள்ள பழிப்பொருளாகுமாறு கனிவாய் அருள் புரியும். எனவே ஆண்டவரே, யாருக்காக இப்பழியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், அனைத்துலக ஆயர்கள், திருநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இப்பள்ளியை ஒப்புக் கொடுப்போரையும் இத்திருப்பள்ளியை காண்கின்றவர்களையும் உம் மக்கள் அனைவரையும் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். கனி உள்ள தந்தையே, புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், ஓம் புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் விண்ணக உரிமை பெற்றினை அடைந்திட அருள் புரியும். பாவத்தினாலும் இறப்பினாலும் வரும் அழிவிலிருந்தும் விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் உமது ஆட்சியில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்னாலும் இருப்பதாக,
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி. மனிதர்களாக பிறந்தவர்களை வானக தந்தைக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாகும். நிலையானது எது என்பதை தேர்ந்து தெளிந்தவர்களாகும். வழிகளுக்கு பின்னால் நடந்த பொருளை புரிந்து கொள்ள திடம் தந்தவராகும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்நாளிலே தமக்கரிகள் பரிந்து பேசுகின்றவர்களாக மாற்றியிருக்கின்ற அன்பு தேவன் தன் திருவுடல் திருரத்தத்தின் வழியாகும் நம்மையும் அவ்வாறு ஒரு வாழ்வு வாழ இந்நாளிலே ஆற்றல் படுத்த வருகிறார். இவருடைய திருவிருந்தருக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, அனைத்து புனிதர்களின் பெருவிழாவிலே இறை வார்த்தை நம்மோடு பேசியதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு மனிதன் புனிதனாக முடிகிறது? யாரெல்லாம் கடவுளுக்கு இணையாய் யாதொன்றையும் யாரையும் ஏற்றிடாமல் அவரை மட்டும் இறுக பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் புனிதராக முடிகிறது. நிலையானதை தேர்ந்தெடுப்பவர்கள், சுய விருப்பத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிய முன் வருகின்றவர்கள், ஆண்டவருக்காக பணி செய்கின்ற பொழுதும் ஏற்படுகின்ற வழிகளை வேதனைகளை எல்லாம் பொருள் கண்டு நடந்து தொடர்ந்து பயணிப்பவர்கள், தங்கள் வாழ்க்கையின் இறுதியில் மண்ணகத்தில் வாழ்கின்ற மக்களுக்காய் விண்ணகத்தில் பருந்து பேசுகின்ற பாக்கியத்தை அடைகின்ற மக்கள் என சொல்லி இறைவார்த்தை நம்மோடு பேசியதே. அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டுமாய் நாம் ஆண்டவரிடத்திலே இறைவேண்டல் செய்வோமா. வேற்றிடத்தில் வாழும் ஆயிரம் நாள்களை விட ஆண்டவருடைய கோயில் முற்றத்தில் வாழ்கின்ற ஒரு நாள் மேலானது என்று நாங்கள் விவிலியத்தில் படிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் நாங்கள் உமக்கு மறைவாய் எங்கு சென்று வாழ முடியும்? நாங்கள் ஆகாயத்தில் எங்கள் கூடாரங்களை அமைத்துக் கொண்டாலும் ஆண்டவரே, பாதாளத்திற்கு அடியில் இறங்கி சென்றாலும், நீர்த்திரளுக்குள் நாங்கள் ஒளிந்து கொண்டாலும் ஆண்டவரே, அத்தனையும் உமக்கு முன் வெளிச்சமாயிருக்கிறது. உம்மை பற்றி பிடிக்கின்ற பிள்ளைகள் மட்டும்தான் ஆண்டவரே மரியாவை போல நல்ல பங்கை தேர்ந்து கொண்டவர்கள். இந்த நாளில் கூட நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட புனிதருடைய வாழ்வு எங்களுக்கு ஒரு பாடமாய் அமையட்டும். ஆண்டவரே, எத்தனை இன்னல்கள் எத்தனை கஷ்டம் இருந்த போதிலும் அவர்கள் உம்முடைய மேலான பிரசன்னத்தில் உம்முடைய கோவிலில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பற்றி பிடிப்பதிலே அவர்கள் மகிழ்ச்சி கண்டார்கள். எப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை புனிதர்கள் இந்த திரு அவைக்காக கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார்கள். கொடூரமாக கொலை செய்யப்பட்ட போது கூட கொலைக்களத்தில் நீ கிறிஸ்துவை மறுதலி என சொன்ன பொழுது அவரை மறுதலிப்பதை விட நான் இறந்து போவது எனக்கு மேல் என்று சொன்னால் நான் இறந்தவுடன் அவரிடத்திலே செல்வேன் என சொல்லி அத்துணை புனிதர்களும் ஒருவரும் கூட உம்மை மறுதொழிக்காமல் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்வதற்காண்டபுரே நீர்தாமே அவர்களை பெயர் சொல்லி அழைத்து அழைத்தவர்களை ஏற்புடையவராக மாற்றி உம்முடைய மாட்சியிலே பங்கு பெறச் செய்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டபுரே. எங்களுக்கு முன் அவர்களெல்லாம் பாடமாக இருக்கிறார்கள், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டபுரே. நான் பலவீனத்தோடு பிறந்தவன், என்னால் எப்படி ஒரு புனித வாழ்க்கையை வாழ முடியும்? அது கிறிஸ்துவுக்கு சாத்தியமாக இருக்கலாம், பழைய ஏற்பாட்டில் வாசிக்கப்படுகின்ற இறை வாக்கினர்களுக்கும் அரசர்களுக்கும் சாத்தியமாக இருக்கலாம், எனக்கு அது எப்படி சாத்தியம் என சொல்லி நாங்கள் எங்களை நாங்களே நியாயப்படுத்திக் கொள்கின்ற பொழுது, இல்லை இல்லை அன்பு மகனே மகளே, இதோ பார், உனக்கு முன்பாக உன்னை போல் ஓடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உனக்கு முன் சாட்சியாக இருக்கிறார்கள், அவர்கள் உனக்கு முன் பாடமாக இருக்கிறார்கள். நீ அனுபவிக்கின்ற அத்துணை வேதனைகள் சோதனைகள் துன்பத்தை காட்டிலும் அவர்கள் இன்னும் அதிகமாய் சந்தித்தார்கள், சாவின் இறுதி களம் வரை சென்றார்கள். இருந்தாலும் பலவீனம் அவர்களை வெல்லவில்லை, மாறாக அவர்கள் பலவீனத்தில் வெளிப்பட்ட ஆண்டவருடைய அருளால் பலவீனத்தை வென்றார்கள் என்று புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அத்துணை புனிதர்களும் இந்த திருவை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான சாட்சியமாய் கொடுத்திருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர்தாமே அவர்கள் வழியாக இந்நாளில் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் ஆண்டவரே பல அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களுக்காக அவர்கள் எழுப்புகின்ற பரிந்துரை ஜெபத்தை நீ கேட்கிறீர் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வலையொலி மூலமாக திருப்பள்ளியில பங்கெடுத்து ஜெபிக்கிற எங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட அதே திருப்பம் எங்களுக்கும் ஏற்பட்டு தகப்பனே, நாங்கள் இன்னும் அதிகமாய் இன்னும் ஆர்வமாய் உம்மை பின்தொடர்ந்து வந்த ஆண்டவரே புனித நிலையை அடைய வேண்டும். புனித நிலையை அடைவதற்கான பாதையாவது நாங்கள் கண்டடைவதற்காண்டவரே வருகின்ற நாட்கள் எங்களுக்கு ஏதுவாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்துள்ள மாட்டவரே.
உம்முடைய சந்நிதியில் த
முகம் எவ்வளவு இன்பமானது.
ஆம் தகப்பனே,
நாங்கள்
நற்செய்தியிலே ஆசிக்க கேட்டோமே, பேர் பெற்றவர்கள் யார்? இரக்கமுடையோர், கனிவுடையோர், நீதிக்காக துன்பப்படுவோர். ஆண்டவரே, இறுதியில் நாங்கள் வாசிக்க கேட்டோமே, உங்களை அவர்கள் இகழ்கின்ற பொழுதும் இல்லாதவை பொல்லாதவை சொல்ல பொழுது நீங்கள் எல்லாம் பேர் பெற்றவர்கள் என்று சொன்னால், விண்ணகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதி என சொன்னவரே, எங்களுக்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புனிதர்கள் எல்லாம் தங்கள் வாழ்வை இழந்து போனவர்களா? இல்லை ஆண்டவரே, அவர்களெல்லாம் வாழ்வை கண்டடைந்தவர்கள். நாங்கள் பாட கேட்டது போல உண்மை அவர்கள் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தகப்பனே. திருவள்ளிப்பாடு புத்தகம் சொல்வது போல, கோடான கோடி தூதர்களோடு தூயவர் தூயவர் என சொல்லி உண்மையும் அவர்கள் புகழ்வதற்கான பாக்கியத்தை ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது? துன்பத்தின் மத்தியில் அவர்கள் உமக்காக வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவரே. இந்த உலகம் இகழ்ந்த பொழுதெல்லாம் கூட அவர்கள் வருத்தப்படவில்லை, உலகத்திற்கு பின்னால் செல்லவில்லையே, உண்மை அவர்கள் தேர்ந்து கொண்டார்கள். தேர்ந்து கொண்டதன் பரிசு என்ன? மண்ணகத்தில் வாழ்வு முடிந்து போனாலும் விண்ணகத்திலே புது பிறப்படைந்தவர்களாய், நித்தியத்திற்கு உம்மோடு வாழ்கின்றவர்களாய் அவர்கள் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட எங்களையும் அந்த நிலைக்கு நீர் உருவாக்கும் ஆண்டவரே. எங்களுக்குள் அனுதினமும் எழுந்து வருகின்ற இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் அப்படியாக நாங்கள் சாட்சியாக வாழ்வதற்கு எங்களை தினமும் உருமாற்றட்டும் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகின்ற பொழுது, பாவத்திற்கு நாங்கள் பழியாகின்ற பொழுது, புனிதர்கள் எழுந்து நின்றதை போல நாங்கள் எழுந்து நிற்பதற்கு உம் திருமகனின் உடலும் இரத்தமும் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்கள் கிறிஸ்துவை மறுதொழித்து வெளிப்படையாக மறுதளிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவிற்கு எதிராக செல்கின்றோமோ, கிறிஸ்துவை மறந்து உலகிற்கு பின்னால் செல்கின்றோமோ, அது அனைத்தும் கிறிஸ்துவை மறுதளிப்பதற்கு சமம் என சொல்லி நாங்கள் உணர்ந்த ஆண்டவரே. ஊதாரி மைந்தன் மனம் வருந்தி ஓடி வந்தது போல நாங்கள் உங்களை ஓடி வர வேண்டும். செல்வந்த இளைஞனை போல முகவாட்டத்தோடு திருப்பி செல்லாமல் ஆண்டவரே, உம்மை பெற்றுக்கொண்டதும் எல்லாவற்றையும் இழக்க துணிந்த சக்கேயுவை போல நாங்கள் உம்மை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, நீர் தாமே எங்களுக்கு திடனை கொடுக்க வேண்டும். நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவரே, எத்தனை பெரிய பாடங்களை, எத்தனையாக சிறந்த மனிதர்களை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அவர்களின் வரிசையில் நாங்களும் இடம்பெறுவதற்கு ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் மோசேயை அனுப்பிய பொழுது, இறைவாக்கினர்களை அனுப்பிய பொழுது, நீங்கள் என்னை கலங்க வேண்டாம், எங்கு செல்ல வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை உங்களுக்கு அந்த நேரத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்துவார், உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என சொன்னவரே. நாங்களும் எப்படி நாங்கள் புனிதர்களை போல ஆண்டவரே, உமக்கு உகந்த மாற்றியும் ஒளியும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலிருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பலவீனத்தோடு பிறந்திருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் பலவீனத்திற்கு நாங்கள் பலியாகாமல், எங்கள் பலவீனம் எங்களை வெற்றி கொள்ளாமல், பலவீனத்தை வென்ற புனிதர்களைப் போல நாங்களும் உமக்காக பலவீனத்தை வென்றும் சாட்சியாக வாழ்ந்திட, நாங்கள் எங்கு வாழ்கின்றோமோ அந்த இடத்தில் உமது பெயரை நீர் கற்றுக் கொடுத்த, நீர் விட்டு சென்ற உம்முடைய வார்த்தையின் விளிம்பியங்களை வாழ்ந்து காட்டியாண்டவரே. மனிதராக வாழ்கின்ற பொழுதே புனிதத்துவத்தை அடைவதற்கு இந்த திருப்பள்ளி எங்களுக்கு தேவையான அத்துணை ஆசிரியம் அருளையும் கொடுக்கட்டும். என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு தேவையான நீர் விரும்புகின்றோம் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய திருவுளப்படி நீர் கொடுத்திரள வேண்டுமாய், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
ஆமென்.
இறைவாவும் புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்கு உரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான இத்திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியை பெற்றும் இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்துன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்தும் முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமைகளும் திரு அவையின் பிள்ளைகளாகி நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.